ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ வானாச்சல மகாமுனிய நமஹ. ஸ்ரீசைல சதயாபாத்திரம் தீபத்யாதி குணாநபம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனின் ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பதே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மையராய் பிஞ்சாய் பழுத்தாள யாண்டாளை பக்தியுடனாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சுவாமி அழகியமனவான பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆறாயிரப்படுவின் சில அனுபவங்களை போதையந்த பரஸ்பரம் என்று அனுபவித்து வருகிறோம். சுவாமி கோமடம் சுவாமி கோமட சம்பத்குமாராச்சாரியார் சுவாமியுடைய 90வது திருநட்சத்திர வருஷத்தை உத்தேசித்து சிறிய அனுபவம். அடிக்கடி சுவாமி சாதிப்பார், சுவாமி நாயனார் அருளி செயலில் ரொம்ப ஆப்டான வெரி ஆப்டான மேற்கோள், ஏதோ நமக்கு தெரிஞ்ச பாசுரம்தானே இல்லாமல் அந்த பிரகரணத்துக்கு சேர ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது நம்ம அதை உணர்ந்தால்தான் தெரியும். அதே போல சுவாமி நம்பிள்ளை பல வியாக்கியானங்களிலே பொருள் சொல்வதோடு, அந்த பதங்களுக்கு பொருள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு காரணம் ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு பூர்வ பட்சம் எழுத்திக் கொண்டு பதிலும் இருப்பார் இருத்துவார். அந்த மாதிரி சுவாமி நாயனாரும் பல இடங்களிலே இது தெரிவிக்கிறார். அந்த மாதிரி இந்த 8வது பாசனம் கீழ்வானம் வெள்ளனிலே எடுத்த எடுப்பிலேயே அந்த விஷயத்தை துவக்குகிறார் சுவாமி நாயனார். சம்சாரிகளுக்கு ராத்திரியில் பரஹிம்சாதி சிந்தனமும் நரகாசகமான விஷயானுபவம் தமோகுண தமோகுண அபிபவத்தால் வந்த நித்திரையுமாய் செல்லுகையாலே ராத்திரி தண்ணியதன்று புருஷார்த்த போக்கியமான பகல் விருப்பத்துக்கு உடலாயிருக்கும். ஒரு ஒரு ஃபேக்சுவல் அப்சர்வேஷன் முதல்ல வைக்கிறார் சுவாமி நாயனார். அதாவது பொதுவா சம்சாரிகளுக்கு ராத்திரியில் என்ன பண்ணுவான்னா பரஹிம்சாதி சிந்தனம், பர மத்தவாளை எப்படி போட்டு தள்ளலாம், இல்ல ராத்திரியில் தான் திருடன் சோரன் உலவுகிறான், மத்தவாளை எப்படி இம்சை பண்ணலாம், மத்தவாளை எப்படி கட்டப்படுத்தலாம், இப்போ அது 24 hours ஆயிடுது, அந்த சிந்தனையில் இருப்பானா, ராத்திரி தான் ஸ்கீம் பண்ணுவா இல்ல பிளான் பண்ணுவா இல்ல ஒரு ஒரு ரகசியமான விஷயங்களை கிளாண்டஸ்டைன் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கு மேல நரகாவகமான நரகத்துக்கு நரகத்தில் நம்மை சேர்க்கக்கூடியதான விஷயானுபவம்னா தேகத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சப்தாதி விஷயங்கள், சப்தமோ ரூபமோ ஸ்பர்சமோ ருச்சியோ இந்த மாதிரி. அது என்னன்னா இது ஆத்மாக்கு இல்லாமல் தேகத்துக்கு சுகத்தை கொடுக்கும், அது மேலும் மேலும் கருவத்திலே மூட்டும், அதனால என்ன ஆறுது மேலும் மேலும் பிறப்பில் இழுத்தும், அதனால கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இது ராத்திரியில் அனுபவிக்கிறான். அதுக்கு மேல தமோ குணத்தால் தமோ குணம் வந்து நித்திரையில் நமத்து உறக்கத்திலே கொண்டு விட்டுவிடும். அதனால இந்த மூணு விஷயத்தை பார்க்கும், பரஹிம்சை சிந்தனம், விஷயாந்திர அனுபவம், தேகத்துக்கு சுகத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயாந்திர அனுபவம், தமோ குணத்தினால் வரும் நித்திரை, இந்த மூணுமே விரும்பத்தக்கதல்ல. அப்ப எது விரும்பத்தக்கதுன்னு பார்க்கும்போது புருஷார்த்த உபயோகியான பகல் விருப்பத்துக்கு உடலாயிருக்கும். அதனால புருஷார்த்தத்தை எது கொடுக்கும், ஆத்மாக்கு நன்மை எது கொடுக்கும், பகல் கண்டேர் நாரணனை கண்டேர் என்று பகல் சுத்த சத்வமயமா இருக்கும், ராத்திரி தமோ குணமா இருக்கும். இதெல்லாம் ஆச்சாரியத்துல 134வது சூத்திரத்துல இருந்து 150 வரைக்கும் சுவாமி நாயனார் ஒரு ஒரு பதங்களுக்கு சுவாபதேச அர்த்தத்தை அருள் செய்யும் போது பகல் மது சுத்த சத்துவம், பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்றோம், ராத்திரி வரும்போது அது தமோகுணமாயும் ரஜோகுணமும் கலந்திருக்கும். அதனால பகல் ரொம்ப விரும்பத்தக்கதாகவும் உகந்ததாகவும் இருக்கும், ராத்திரி தள்ளத்தக்கதா இருக்கும். இதானே அப்போ இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிடுது, இவர்கள் கிருஷ்ணானுபவம் பண்ண பிறகையால ராத்திரி அடிக்கழஞ்சு பெத்து இந்த ஆனா இவா இப்போ பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து விடிவாரத்துக்கு முன்னாடியே வந்து விடிய போற டயத்துல வந்து ஒரு ஒரு கோபிகைகளாக எழுப்பி கொண்டு கிருஷ்ணானுபவம் பண்ண பாரிக்கிறார்கள். ஏன் அப்படி ராத்திரி விரும்புறா? ராத்திரி வந்து நரகத்துக்கு கொண்டு போய் விடவும், சம்சாரிகளுக்கு அது மாதிரி பர இம்சை சிந்தனமாகவும் தமோ குணமாகவும் இருக்கும். ராத்திரி விரும்பத்தக்கதல்லன்னு சொல்லும் போது இரவுலேயே வந்து எழுப்புகிறார்களே, அது ஏன்னு பார்க்கும்போது ராத்திரி அடிக்கழிஞ்சு, ராத்திரி ரொம்ப அடிக்கழிஞ்சுன்னா ஒரு அடிக்கு இன்னைக்கு தேதியில அடிக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபான்றான் பெரிய சிட்டியில எல்லாம் 20,000 ரூபாய் கூட இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்போ அன்னைக்கு அடிக்கழிஞ்சுன்னா ஒரு அடிக்கு இவ்வளவு பொண்ணுன்னு சொல்றோம், ரொம்ப இன்வாலியபிளா போயிடுது. எது தள்ளத்தக்க ராத்திரியோ அதுவே இன்வாலியபிளா போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா, விடியில் போகவிருத்தர்கள் விரோதிப்பார்கள் என்று விடிய புகா நின்றது என்று பயப்பட்டதனால் விடிஞ்சா அந்த வயதில் மூத்தவர்களான அந்த கோபியர்கள் அவர்கள் கிருஷ்ணனோட சேரவிட மாட்டான். அதனால இங்கே பொதுவா பகல் கண்டேன் நாரணை கண்டேன், பகல் ரொம்ப சுத்தமயமா இருந்தாலும் இங்க பகல் ஆயிடுச்சுன்னா பகவானோட சேர விட மாட்டான். ரெண்டாவது பகவானே பசுக்கள் மேய்க்க போய்விடுவான். விடியல் கிருஷ்ணனையும் நம்மையும் சேர விட்டார்கள் உணருங்கால வந்து தோற்ற செய்தே நிக்கட என்ன. அது அதுக்கு மேல அவனை போய் இன்னைக்கு கூட நாத்வாரால பார்க்கலாம். காலங்காத்தால எம்பெருமானுக்கு 6:30 விஸ்வரூபாயிடும், அப்புறம் 7:30 குவால்னுவா. குவால்னா எம்பெருமான் பசுரனை மேய்ப்பு, அந்த சங்கம், அந்த கோபியர்கள் இவாளோட நம்முடைய காட்சி தருவான். அப்ப வெண்ணெய் பால் அமுது பட்சணம் எல்லாம் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் குவால்னு போய் அவன் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு பசுக்கள்லாம் மேய்த்து வருவான். பகல்ல ராஜ்போகனுவான், எம்பெருமான் நல்ல விதவிதமான உணவு இருக்கும். அப்புறம் உத்தானம் இப்படிதான் அங்க போகுது. அப்ப கிருஷ்ணனுடைய ஒரு தினசரி அதான் சீனாஜிதாரால அனுஷ்டிக்கிறான். அதனால இப்ப என்ன சொன்ன கருத்து என்னன்னா, பொதுவா சம்சாரிகளுக்கு இரவு உகந்ததா இல்லாமல் பகலே உகந்ததா இருக்கும். இவாளை பொறுத்திருக்கும் இரவு உகந்திருப்பதற்கு காரணம், அதனால இரவா பகலோ எது பகவத் விஷயத்துக்கு அனுகுணமா இருக்கோ அது உகந்தது, எது பகவத் விஷயத்துக்கு விரோதமா இருக்கோ அது தக்கதன்று. அவ்வளவுதான் இதுல தாத்பரியம். இது ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். எடுத்த எடுப்பிலேயே இந்த கீழ்வானம் பாட்டு ஆரம்பத்துல கீழ்வானம் வெள்ளென்னு விடிந்தமைக்கு அடையாளம் தெரிவிக்குங்கால். இங்க ஆராயப்படியில ஒரு ரசமான விஷயம் சொல்றார். இதுக்கு முன்பு விடிவை குடலாக சொன்னது போலன்று கிழக்கு வெளுத்தது காண, இதுக்கு முன்னாடி விடிந்தது கிடையாதுன்னு சொல்றா. புல்லும் சிலம் எனக்கான் புள்ளரையன் கோயில் வெள்ளவெளி சங்கு கேட்டலையோ, கீசகை சென்னங்கும் ஆனைச்சாத்தன் கலந்துன்னு விடிஞ்ச தலைமா பட்சி எழுந்தது. அந்த புள்ளரையன் கோவில சங்கு ஒலிக்கு இருந்தது. முனிவர்களும் யோகிலும் அரியரின் அழைக்கிறார்கள்னு விடிஞ்சதை பகல் வந்துருத்து சூரியன் உதித்து விட்டான்றதுக்கு அடையாளமா பல விஷயம் மறைமுக சொன்னார்களே வழிய நேராக சொன்னது இங்கதான். கிழக்க வெளுத்திருத்துப்பார். அப்ப என்ன அர்த்தம், ஆதித்தினுடைய கிரணங்கள் வர தொடங்கின என்று நேராக சொல்வது ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். இதுக்கு முன்பு விடிவுக்கு உடலாக சொன்னது போலன்று கிழக்கு வெளுத்ததுதான் என்கிறார்கள். அதுக்கும் என்ன பண்றா, அந்த உத்தரம் சொல்ல வந்த ஆய்ப்பாடி திங்கள் திருமுகத்து செழி யாரான உங்களுடைய முகஜோதிஷத்தை கீழ் திக்கலே சென்று தட்டி உங்கள் முகத்திலே வந்து பிரதிபியாலேன்னு உண்மையா பார்த்தா கிழக்கு வெளுக்கல. திங்கள் திருமுகத்து செழியார்னு இது 3000 படியிலே இருக்கு. 3000 படியில் இருக்கிறது எங்கெல்லாரும் ஆப்டா இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஏத்துக்கொண்டு அதை அங்கீகரிக்கிறார்னு பாக்குறோம். அப்ப கிழக்கு வெடுத்தது போல் இவா முகத்தில் இருக்கும் தேஜஸ், முகத்துல தேஜஸ் எப்படி இருக்குன்னா, இவர் தான் அருளிச்செயலன்னு சொல்வாரு. திங்கள் திருமுகத்து செழியார்னு திங்கள் திருமுகத்துன்னு அந்த நல்ல தேஜஸ் ஒளி புரிஞ்சிருக்கு. அந்த ஒளி கிழக்கு திசையில போய் இருக்கு, அது ரிஃப்ராக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, அதனால வெடுப்பா தோன்றது. அதனால இங்க ஒளி இருக்கு, ஆனா அது கிழக்கு வெளுத்ததாக நினைத்திருப்பது சரியில்லை. அதனால ஞானம் இருக்கு, ஆனா அது உண்மையான ஞானம் இல்லை, அந்நியதான ஞானம். இருக்கும் ஒன்றே வேறு உதா நினைப்பது அந்நியதான ஞானம். அதனால வேறு அடையாளம் சொல்லுங்கள்னு சொல்லும் போது, எருமைகள் பனிப்பொழி மேய்க்காக வயலெங்கும் பறந்தன. எருமை சிறுவிடுனா சிறு வீடுனா முதல்ல பால் கறக்கும் போது பக்கத்துல இருக்கும் அந்த புல் அந்த அகத்திலேயே சுத்தி சுத்தி ஒரு வயல் இருக்கும், சிறு வயல் புல்கள் இருக்கும், அதுல மேய விடுவா. அது சிறு வீடு. பகல்லாம் வெளியில போய் கண்ணன் ஐஷம் போவானே வெளியூரம் கறவைகள் பெஞ்சது கானம் சேர்ந்துடும், அப்படி பெரிய வயல்களிலே சென்று மேய விடுவார்கள் நாள்தோறும். அப்ப அருவில் இருக்கும் அந்த புயல் புல்வெளியிலே மேய விடுவது சிறு வீடு. சரி சுவாமி, இந்த சிறு வீடு பெரு வீடுலாம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? ஆண்டாள் யாருன்னு பார்த்தால் பெரியாழ்வார் பெண் பிள்ளை. பெரியாழ்வார் என்ன பண்ற, அவர் அந்தனர். அவர் பண்றதுல என்ன, முத்தி நான்மறையோர் என்று அக்னிஹோத்திர ஹோமங்கள் தான் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அந்த அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணா, அதுக்கான உபகரணங்கள்ல அது எத்தனை திறமடிக்கு பண்ணா, அது ஏன் பண்ணோம், அந்த தாத்பரியம் தான் ஆண்டாள் பார்த்துட்டு இருக்கணும். நியாயம் பார்த்தா அதான் சொல்றார், பெரியாழ்வார் மகளாய் அக்னிஹோத்திர ஹோமங்களுக்கு உள்மானம் பரமாக ஆராய்கை தவிர்ந்து இடைச்சியாய் எருமையினுடைய சிறு வீடு பெருவீடும் என்ன விதத்தில் வாசேரியை ஆத்திரையானபடி. உண்மையா பார்த்தா அதனால அந்த பெரியாழ்வார் அந்தனர் அன்பதால் அவர் பண்ற அக்னிஹோத்திராதி ஹோமங்களுக்கு அதனுடைய அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, புரோட்டோகால் என்ன, எப்ப பண்ணணும், அதனுடைய தாத்பரியம், அதை அதை பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஆண்டாள் ஆச்சியார். முதலே பார்த்தோம் முடைநாத்தம் இடைநாத்தம்னு தன்னிடையே வந்தது ஆண்டாள் ஆச்சியார். தன்னை இடைச்சியாவே பாவிச்சுட்டா, இடைச்சியா என்ற தன்மையை வந்துருத்து பாவிக்கிறதோட. அதனால இவள் சிறு வீடு பெருவீடு என்ற அந்த இடைச்சி விஷயங்கள் இவள் அதை நன்று அறிந்தபடி அதுவே யாத்திரை ஆயிடுத்து இவளுக்கு என்று அது ஒரு நல்ல அப்சர்வேஷனாக கொடுக்கிறார் சுவாமி நாயனார். இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார், இந்த மாதிரி எருமைகள் வைத்து எழுப்பெறுவார்கள் உண்டோன்னு பார்க்கும்போது மேட்டில மேதைகள் தலைவிடும் ஆயர்கள்னு இளமேதைகள் இளம் எருமைகள் அவர்கள் எழுந்தன திருப்புள்ளி எழுச்சியில சுவாமி தொண்டடி புடி ஆழ்வாரி பாடுறார். ஆனா அதுக்கு மேல ஒரு அப்சர்வேஷன் கொடுக்காது, ரொம்ப ஆச்சரியமான அப்சர்வேஷன். அதாவது மேட்டில மேதைகள் தலைவிடும் ஆயர்கள் என்று பெரிய பெருமாளை இவள் தமப்பன் மாறில் ஒருவர் எழுப்பினார், இவளை இவர் எழுப்புகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், இது ஆழ்வாரருக்கும் இவளுக்கும் வாசி. முக்கியமான விஷயம், அதாவது தமப்பன்மார்கள் அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாயின்னு பார்த்தோம். அந்த அஞ்சு கொடி என்பது எம்பெருமானுக்கு அஞ்சும் கொடி, எம்பெருமானுக்கு என்ன வருகிறதோ எம்பெருமானுடைய வெல்ஃபேர்லயே பாக்குறவா. அப்பேற்பட்டவர் அவருடைய ஒருவரான ஸ்ரீ தொண்டைப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்யும் போது மேட்டிலை மேதைகள் தலைவிடும் ஆயர்கள் என்றெல்லாம் சொல்லி எம்பெருமானாகி எழுப்பினார்கள். இவர் என்ன பண்றா, எம்பெருமானை எழுப்பாமல் அவருடைய அடியார்களான ஒரு இடைச்சி எழுப்புகிறார்கள். அதுதான் இவளுக்கும் ஆழ்வாருக்கும் வாசி, இது ஆழ்வாருக்கும் இவளுக்கும் வாசின்னு ரொம்ப அற்புதமான ஒரு. அப்ப என்ன அர்த்தம், அவருடைய எம்பெருமான் ஆழங்கால் பட்டிருந்தா இவ கூடியிருந்து குளிந்தேலே என்று சொல்லும்படி இந்த இடைச்சியர்கள் ஆழங்கால் பட்டு அந்த இடைச்சியர் முதல் எழுப்பிண்டு வேதம் வல்லார்கள் இன்னொரு பெருப்பாதம் பண்ணி திருப்பாதம் பண்ணுகிறாள்னு பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் தான் தெரிவிக்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம், அந்த ஒளி இருந்தது திங்கள் திருமுகத்து ஒளி, அது ஒளி கிழக்கு திசையத்திலே பிரதிபலித்து அது ஒளியாக வந்ததுனால கிழக்கிலே வந்தாமே தோன்றது. அதாவது இவாளுடைய முகத்தில் இருக்கும் ஒளியே பிரதிபிம்பம் பிரதிபிப்பதால் கிழக்கு விடுந்தவாறு உங்களுக்கு தோன்றிடுது. அதனால ஒளி இருக்கு, ஆனா அது வேற மாதிரி இருக்கிறதுனால அது அந்நியதா ஞானம் சொன்னான். உண்மை அதே மாதிரி அங்க இவளுடைய அதே மாதிரி முக இவளுடைய முகத்தில் இருக்கும் இருள் ஒளி இருக்கு இல்லையா, அது அங்கங்க சிதறி சிதறி தெரியறது, ஒரு என்ன சொல்றது ஹோலோகிராம் மாதிரி தெரியறதுன்னு வச்சுப்போம், அந்த மாதிரி தெரியறது. அதனால அது ஒளி இல்லை எருமைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எருமை இல்லை அங்க. அப்ப இல்லாத எருமை இருப்பதாக நீங்க சொல்வது விபரீத ஞானம். ஒளி இருக்கு ஆனா அது கிழக்குல இருந்து வரல, உங்க முகத்திலேருந்து பிரதிபலிக்கிறது, அதனால அந்நியதா ஞானம். ரெண்டுமே அதனால உண்மையாவே கிழக்கு வெளுக்கல எருமை சிறுபடி இல்லை என்று அவர் தெரிவிக்கிறார். கீழ் சொன்னவை என்னுடைய அந்நியதா ஞானமும் விபரீத ஞானமுமா இருக்கிறது, விடுதில எனக்கு அடையாளம் நீ சொல். அதனால என்ன சொல்ல வரா, அந்நியதா ஞானம் விபரீத ஞானம்லாம் விளக்கி இந்த ஆழ்வாரருக்கு இவளுக்கும் வாசின்னு ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், சரி இந்த எம்பெருமானை உங்களுடன் வந்து என்ன பண்ணோம்னா எழுந்திருந்து பாடிப்பறை கொண்டு கிருஷ்ணனா பாடணும்ன்றா. கிருஷ்ணன் பெண்கள் என்று வாய்க்காவல் இட்டு ஊர்னு கிருஷ்ணன் தான் வானா, மெச்சிவஸ் பாய் மகா பொல்லாத்தனம் பண்ணுவான் பெண்களுக்கு. அதனால பெண்களை கிருஷ்ணனுடன் சேரவிட மாட்டார்கள், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லவிட மாட்டார்கள், கிருஷ்ணனாலே அவ தடுப்பார்கள் என்று பொதுவா அங்க ஒரு நடையாடுறது. இது எப்படி இருக்குன்னா, அதனால இந்த ரெண்டு மூணு நாள் நோன்பு நோக்கிற வரைக்கும் அனுமதிப்பா, அதுக்கு விடிஞ்சா முடிய நடக்காது. அதனால சீக்கிரம் எழுந்து அவருடைய நாம திருநாமத்தை பாடுங்கன்றார். இங்க ஒரு அற்புதமான உதாரணம் காட்டுகிறார். இவ இரண்டாலும் எழுந்தா அவனை நமக்கு பாட கிடைக்குமோ, ஆசுர பிரகதிகளான இரண்யாதிகள் படைவீட்டுகள் போலே திருநாமம் சொல்ல பெற்றார்களாய்த்து. அதனால அந்த இரண்யம் தான் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லக்கூடாது. கடைசியில் அவன் பையனே சொல்றான், பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் என்று தெரிவிக்கிறான். அதனால கிருஷ்ணன் திருநாமத்தை பாடணும். இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா நோன்பு முடிஞ்சதுன்னா கிருஷ்ணன் திருநாமத்தை பாட விட மாட்டான் இந்த ஊர்ல. அது எப்படி இருக்குன்னா, இரண்யாச்சன் தன்னுடைய ஊர்ல எம்பெருமான் திருநாமத்தை பாட சொல்ல மாட்டான். ராவணன் ராமன் பேரை கேட்டாலே அப்படி அது அவருதான் வீஷ்ணாழ்வனே துரத்தி விட்டான். அதனால இதெல்லாம் நமக்கு தகாது என்று தெரிவித்தார். இதுக்கு மேல தேவாதி தேவனை என்று சொல்லும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறார். இப்ப கிருஷ்ணனை பாடணும், எதுக்கு தேவாதி தேவனை பாடணும்? தேவாதி தேவனை சென்னாவின் தேவாதி தேவனை போய் பார்க்கணுமா, கிருஷ்ணனை சேவிக்கணுமா? தேவாதி தேவனை சென்னாவ சேவித்தால்னு அதுக்கு அற்புதமா பிரமாணம் கிடையாது. விது கிருஷ்ணம் சர்வதேவா தேவகி புத்திர ஏவகா கிருஷ்ண ஏவகி ஏதோ வாயு மாறிபூதந்தே என்று இச்சாதிப்படியே காரணபூதன் என்று உபாசனாய் காணும். அதாவது இந்த கிருஷ்ணனே இந்த கிருஷ்ணனே எல்லா சர்வதேவாகா இந்த தேவகி புத்திரனா இந்த கிருஷ்ணனே எல்லா தேவன் எல்லா தேவருக்கும் தேவனாவான், இவனே பிரம்மமாவான். ஏதோ இவனிடமிருந்து எல்லா பூதங்களும் எல்லா அண்டங்களும் உண்டாயித்தோ அவனே பிரம்மம் காரணத்து தேவா, அந்த காரண பொருளே தியானிக்கத்தக்கது என்னெல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த கிருஷ்ணன் தான் அந்த தேவன், கிருஷ்ணன் தான் தேவாதி தேவன் என்ன அதெல்லாம் தெரிவிச்சு அந்த கிருஷ்ணனை நாம் சென்று நாம் சேவித்தாலும் கிருஷ்ணனை சென்று ஆசிரியப்போன்றான். ஏன் சுவாமி, கிருஷ்ணனை போய் ஆசிரியத்தா அவன் வெக்கப்பட மாட்டானோ? நம்ம போய் இவாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்க, இவர்கள் அனுகிரம் இவர்கள் நம்ம வந்து கிட்டுகிறார்களே என்று ஹே பத்ராணி சரீரானின்னு ஹே பசியானி சரீரானின்னு கை போச்சு கால் போச்சின்னு தண்டகார நெரிசிகள் தான் ராமர்ட்ட வந்து காட்டும் போது ராமர் ரொம்ப லஜ்ஜப்பட்டாராம். ஐயோ, நம்ம இவர்கள் வந்து ரஷ்யக்க இருக்க நம்மிடம் வந்து பிராதி தெரிவிக்கும்படி விட்டுட்டாமேனாராம். அந்த மாதிரி ஆனா சரி. ஆனா பரதாழ்வான் என்னாச்சு போய் பார்க்கும்போது, தனியா போல பரதாழ்வான் ஆனை தேரோட படை தேரோட காலால் அணை கொண்டன ஆனைப்படை குதிரைப்படை அந்த ஊர்ல இருக்கவா எல்லாரையும் அசிம் போனான். தைக்கை உட்பட அவா கண்ணீரை பார்த்தாவது எம்பெருமான் இறங்குவானோன்னு அவனுக்கு ஒரு நெய்ப்பாசை. ஆனா அதுவும் பறிக்கல. பரத அவன் ரொம்ப வருத்தத்தோட வந்தான். அதான் சொல்றான், சிரசா யாசத்திய வசன் கிருத்தியம்மையா என்னும்படி அவன் நெஞ்சிலே பொன்படுத்த. அதனால அப்படி பரதாழ்வன் வந்தும் சிரசால வணங்கினாலும் கிடைக்கல பரதா. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏவிச்ச சசிவை சார்தம் கீழ்ச்சின்னவை எல்லாம் நமக்கு இல்லை ஆகிடும். அதனால ஆர்த்திய துறை பார்த்தாலாவது எம்பெருமான் இறங்குவான், ஆவாவின் இறங்குவான் என்று ஆர்த்தர் பக்கல் பண்ணும் கிருபையும் போவோம். அதனால எம்பெருமானுடைய இருப்பே கிருபையாலானது, இந்த கிருபை இல்லாம போயிடுமா என்று. அதனால மூணு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறாருங்க. முதல்ல ராத்திரி ஏன் தேட்டம்? பொதுவா ராத்திரி சம்சாரிகளுக்குத்தான் தேட்டம், புருஷார்த்தம் வேண்டுபவர்களுக்கு தேண்டவில்லை அப்படின்ற போது இந்த செல்வச் சிறுமியர்கான பகவத் விஷயமே கைங்கரியத்தையே பற்றாசாக கொள்ளும் இந்த இடைச்சியர்களுக்கு ராத்திரியே ரொம்ப சாகியமா இருக்கு. அதுக்கு மேல ஆண்டாளுக்கும் இந்த ஆழ்வாளர்களுக்கும் உள்ள வாசி என்ன? இதுக்கு முன்னாடி எருமையை வைத்து சொன்னவர்கள் உண்டோ? சிறுவீடு பெருவீடுக்கு வித்தியாசம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியுது என்னெல்லாம் தெரிவித்து இந்த திருநாமத்தை ரெண்டு நாள் கூட சொல்ல வேண்டுமே என்று அதுக்கு ஒரு தக்க உதாரணங்களை கொடுத்து தேவாதி தேவனே சர்வம் கிருஷ்ணம் அவனை சென்று ஆசிரியப்போம்னு இந்த கீழ்வானம் வெள்ளன்னு சிறுமி வீடுல சில திவலைகளை சுவாமி நாயனார் ஆராயர்படி வியாக்கியானம் கொண்டு அனுபவித்துவோம். யதாமதி யதாசக்தி விண்ணப்பித்தேன். சுவாமி அழியப்பன வாழப்பெருமாள் நாயனார் திருப்படிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்படிகளே சரணம், ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தா ஹரிய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர்திருப்படிகளே சரணம்.